வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இது விவசாயி சமுதாய வானொலி. நேர்களே, இன்று நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானி சாகரில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் வெள்ளியம்மை அவர்கள். அவர்கள் நம்முடன் சொட்டு நீர் பாசனத்திற்காக தேவைப்படும் உபகரணங்களை பற்றி கூறுவதற்காக வருகை தந்துள்ளார். வாங்க விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் ஆ. வள்ளியம்மை, உதவி பேராசிரியர், மண் மற்றும் நீர்வள பாதுகாப்புத்துறை, வேளாண் ஆராய்ச்சி நிலையம் பவானி சாகரில் நான் பணிபுரிகிறேன். இன்று நாம் சொட்டு நீர் பாசனத்திற்கு தேவையான உபகரணங்களை பற்றி பார்க்கப் போகின்றோம். கிணற்றிலிருந்து நீர் நேரடியாக பயிரின் வேர்பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது சொட்டு நீர் பாசன முறையில். இதனால் சொட்டு நீர் பாசன முறைக்கு கீழ்காணும் உபகரணங்கள், அதாவது நான் இப்போ சொல்ல போகும் உபகரணங்கள் தேவைப்படுகின்றன. நீரேற்றும் இயந்திரம், பக்கவழி அடைப்பான், அதாவது பைபாஸ் வால்வ் என்று சொல்லுவோம், உரைப்பாசான அலகு, மணல் வடிகட்டி, சரளை வடிகட்டி, திரை வடிகட்டி, வலை வடிகட்டி, இவை வலை வடிகட்டி மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அழுத்தமானி, நீர் அளவை மானி, உருவழி அடைப்பான், காற்றுப்போக்கி, உள்வாங்கு அமைப்பு, பிரதான குழாய்கள், துணை பிரதான குழாய்கள், பக்கவாட்டு குழாய்கள், நீரோட்ட கட்டுப்பாட்டு அடைப்பான், சொட்டுவான்கள், மிகவும் முக்கியமான அமைப்பு சொட்டுவான்கள், ட்ரிப்பர் என்று சொல்வோம், மற்றும் கசடு வெளியேற்றி, இவை மிகவும் முக்கியமான சொட்டுநீர் உரப்பாசனம் மற்றும் பாசன உபகரணங்களாகும். இவற்றை பற்றி ஒன்றின் பின் ஒன்றாக காண்போம். முதலில் நீரேற்றும் இயந்திரம். பொதுவாக மேற்பரப்பு பாசன முறைகளுக்கு நீரேற்று இயந்திரம் அதிக நீரோட்டத்துடனும் குறைவான நீர் அழுத்தத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் சொட்டுநீர் பாசன முறைக்கு என்று எடுத்துக்கொண்டால் குறைவான நீரோட்டமும் அதிகமான நீர் அழுத்தமும் தேவைப்படும், அதாவது ப்ரெஷர் அதிகமாக வேண்டும். ஆகையால் விவசாயிகள் சொட்டுநீர் பாசன நிறுவனத்தாரிடம் நீரேற்றும் இயந்திரங்களை பற்றி முழு விவரங்களை கூற வேண்டும். அதற்கு ஏற்றவாறு நீரேற்று இயந்திரத்தின் நீரோட்ட அளவு, நீர் அழுத்த அளவு ஆகிய விவரங்களை கேட்டறிதல் வேண்டும். ஏனெனில் ஒரே அளவு குதிரை சக்தியில், அதாவது HP என்று சொல்வோம், மாறுபட்ட நீரோட்டங்களையும் நீர் அழுத்தத்தையும் தரும் நீரேற்று இயந்திரங்கள் தற்போது விற்பனையில் உள்ளன. பொதுவாக கிணறுகளுக்கு மைய விளக்கு வகை, அதாவது சென்ட்ரிஃபிகல் பம்ப் என்று சொல்வோம், ஆழ்துறை கிணறுகளுக்கு நீர்மூழ்கி வகை, அதாவது சப்மர்சபிள் பம்ப் போன்ற நீரேற்று இயந்திரங்கள் சொட்டு நீர் அமைக்கும் போது ஏற்றதாகும். காற்று அழுத்த முறையில் செயல்படும் நீரேற்றும் இயந்திரம் சொட்டு நீர் பாசனத்திற்கு பயன்படாது, அதாவது ஏர்லிப்ட் பம்ப் என்று சொல்வோம். அந்நிலையில் காற்றழுத்த நீரேற்றும் இயந்திரம் மூலம் கிடைக்கும் நீரை ஒரு தொட்டியில் சேமித்து பிறகு அங்கிருந்து மைய விளக்கு, அதாவது சென்ட்ரிஃபிகல் பம்ப் மூலம் நீரேற்றும் இயந்திரம் மூலம் சொட்டு நீர் பாசனத்திற்கு நாம் பயன்படுத்தலாம். பொதுவாக சொட்டு நீர் பாசனத்திற்கு 16 மீட்டர் முதல் 20 மீட்டர் அளவு வரை நீரழுத்தம் மட்டுமே தேவைப்படுவதால் மேல்நிலை தொட்டி குறைந்தபட்சம் 20 மீட்டர் அளவு உயரமே. இது பொதுவாக நீரேற்றும் இயந்திரத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து வடிகட்டிகள். பலவிதமான வடிகட்டிகள் உள்ளன, அவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக காண்போம். முதலில் மணல் வடிகட்டி. வடிகட்டிகள் சொட்டு நீர் பாசனத்தின் முக்கிய பாகங்களில் ஒன்றாகும். பாசன நீரில் பாக்டீரியா, பாசி போன்ற உயிர் பொருட்கள் இருக்கும். இந்நிலையில் மணல் வடிகட்டியை நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த மணல் வடிகட்டிகளில் நன்கு சலிக்கப்பட்ட மணல் அல்லது சிலிக்கன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்படுகின்றது. முலாம் பூசப்பட்ட இரும்பு கலங்களில் மணல் வடிகட்டிகள் அமைக்கப்படுகின்றன. மேலும் தேவையான அதிகரிக்கும் வசதியுடன் இவை வடிவமைக்கப்பட்டிருக்கும். இயக்கத்தின் போது செயல்திறனை சோதிக்க உள்போக்கி மற்றும் வெளிப்போக்கிகளில், அதாவது இன்லெட் அண்ட் அவுட்லெட் என்று சொல்வோம், அழுத்தமானிகள், ப்ரெஷர் காஜ் நாம் பொருத்த வேண்டும். இயக்கத்தின் போது அழுத்த வேறுபாடு, அதாவது இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் இடையில் உள்ள அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் 0.2 kSc என்று சொல்வோம், அதாவது 0.2 kg என்று சொல்வோம் kSc மேல் இருந்தால் கசடு வெளியேற்றும் வால்வு, சுத்தப்படுத்தும் அமைப்பு அல்லது கைகளின் உதவியால் சுத்தப்படுத்த வேண்டும். பொதுவாக கிணற்று நீர் மற்றும் தொட்டியிலிருந்து எடுக்கப்படும் நீருக்கு இவ்வகை வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஏனென்றால் இவ்வகை நீரில் பாக்டீரியா, பாசி போன்ற உயிர் பொருட்கள் இருக்கும். அடுத்தது வலைகட்டி அல்லது திரை வடிகட்டி என்று சொல்வோம். பாசன நீரில் மிக நுண்ணிய மண், களிமண் மற்றும் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருப்பின் இவ்வகை வலைகட்டிகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த வடிகட்டி பிளாஸ்டிக், வார்ப் இரும்பு, முலாம் பூசப்பட்ட இரும்பு ஆகியவற்றால் தயாரிக்கப்படுகின்றன. அழுத்தமானிகளின் உள்போக்கி மற்றும் வெளிப்போக்கிகளில் பொருத்தப்பட்டு சுத்திகரிக்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. நீர் 120 துளை அளவுள்ள வலை வடிகட்டி வழியாக உட்சென்று வெளிப்பொருட்கள் நீக்கப்பட்ட வடிகட்டப்பட்ட நீராக வெளிவருகின்றது. இந்த வடிகட்டியிலும் உட்செல்லும் மற்றும் வெளியேறும் நீரின் அழுத்த வேறுபாடு சதுர கிலோமீட்டருக்கு 0.2 kg இருந்தால், அதாவது 0.2 kg என்று சொல்வோம், வடிகட்டி திறக்கப்பட்டு வளைவோடும் நீர் அல்லது அழுத்த காற்றால் சுத்தம் செய்யப்படுகின்றது. ஆற்று நீர், நீர்த்தேக்கத்திலிருந்து வரும் நீர் மற்றும் சுத்தப்படுத்தப்பட்ட கழிவு நீரை நாம் பாசனத்திற்கு பயன்படுத்தினோம் என்றால் மணல் வடிகட்டி, வளை வடிகட்டி ஆகிய இரண்டையும் நாம் கண்டிப்பாக சொட்டு நீர் பாசன அமைப்பில் நாம் பயன்படுத்த வேண்டும். பொதுவாக பக்கவழி அமைப்பும் புறப்பாசன அழகும் வடிகட்டிகளுக்கு முன்தான் நாம் பொருத்த வேண்டும், அதாவது பைபாஸ் ஃபெட்டிகேஷன் என்று சொல்வோம் அவை. அடுத்தது நீரோட்ட கட்டுப்பாட்டு அடைப்பான். வெண்கலம், பாலிவினைல் குளோரைடு பிவிசி என்று சொல்வோம், HDPE அதாவது உயர் அடர்த்தி பாலிஎத்திலீன் ஆகியவற்றாலான நீரோட்ட கட்டுப்பாட்டு அமைப்பான்கள் சொட்டு நீர் பாசன அமைப்பில் தேவையான இடங்களில் நாம் பொருத்த வேண்டும். பொதுவாக வடிகட்டிகளின் முன்னும் பின்னும் பக்கவழி அமைப்பு, உரப்பாசன அழகு, பிரதான குழாய்கள் மற்றும் ஒவ்வொரு துடைப்பினாத குழாயின் ஆரம்பத்திலும் பொருத்தப்படுகின்றன. பொதுவாக குழாய்களின் அளவுகளுக்கு ஏற்ப 32 mm, 40 mm, 50 mm, 63 mm மற்றும் 75 mm அடைப்பான்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. அடுத்து அழுத்தமானிகள், ப்ரெஷர் காஜ் என்று சொல்வோம். பொதுவாக விவசாயிகள் இதை பயன்படுத்துவதில்லை, ஆனால் கண்டிப்பாக நாம் வடிகட்டிகளை பயன்படுத்தும் பொழுது அழுத்தமானிகளையும் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அழுத்தமானிகள் அவ்வப்போது நீரின் அழுத்தத்தை தெரிந்து கொள்ள பயன்படுத்தப்படுகின்றன. வடிகட்டிகளின் முன்னும் பின்னும் பிரதான குழாயின் ஆரம்பம், துணக்குழாயின் ஆரம்பம், பக்கவாட்டு குழாயின் ஆரம்பம், முடிவு ஆகிய இடங்களில் 3 kg/cm 3 kg வரை அளக்கக்கூடிய திறன் கொண்ட அழுத்தமானிகள் பொருத்தப்பட வேண்டும். சொட்டு நீர் பாசன அமைப்பின் குறைபாடற்ற செயல்முறையை அழுத்தமானிகளே சிறந்த முனையில் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. எடுத்துக்காட்டாக வடிகட்டிகளில் அடைப்பு ஏற்பட்டால் அழுத்தமானிகள் திடீரென்று அளவு கூடும். அதே போல் வலை ஆர் திரை வலை துளையில் அளவு அதிகமானாலோ அல்லது கிழிந்து போனாலோ மற்றும் பிரதான துணை பக்கவாட்டு குழாய்கள் உடைந்து போனாலோ அழுத்தமானியின் அளவு திடீரென்று குறையும். பொதுவாக துணைக்குழாயின் ஆரம்பத்தில் 1 to 1.2 kg அழுத்தமும் முடிவில் 0.8 kg அழுத்தமும் இருக்க வேண்டும். இத்தகைய சூழ்நிலையின் அழுத்தமானியின் உதவியால் குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனுக்குடன் நிவர்த்தி செய்யலாம். அடுத்து ஒரு வழி அடைப்பான். பொதுவாக நீர்ப்பாசனம் முடிந்து பம்ப் நிறுத்தப்படும் பொழுது பக்கவாட்டு குழாய், துணை குழாய் மற்றும் பிரதான குழாய்களில் உள்ள நீர் பின்னோக்கி வரும். இச்செயல் ஒரு சில நேரங்களில் வடிகட்டிகளை வெகுவாக பாதிக்கக்கூடும். இப்பாதிப்பு நிகழாமல் தடுப்பதற்கு நாம் பாதுகாப்பு கருதி ஒரு வழி அடைப்பான்கள் பொதுவாக திரை வலை வடிகட்டுகளுக்கு அடுத்து பொருத்தப்படுகின்றன. இது பெரும்பாலும் பிளாஸ்டிக், இரும்பு ஆகிய பொருள்களால் அமைக்கப்படுகின்றது. இது பிரதான குழாயின் அளவிற்கேற்ப உபயோகப்படுத்துகின்றன. காற்றுப்போக்கி மற்றும் உள்வாங்கி அமைப்பு. பொதுவாக சொட்டு நீர் பாசனத்தின் ஆரம்பத்தில் காற்று திரள்களாலும் முடிவில் வெற்றிடத்தாலும் நீரோட்டம் தடைபடும். இதனை போக்க காற்றுப்போக்கி மற்றும் உள்வாங்கி அமைப்புகள் சொட்டு நீர் பாசன முறையில் பொருத்தப்படுகின்றன. பொதுவாக மேட்டுப்பாங்கான நிலத்தில் இதன் தேவை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் மிகவும் உயரமான மற்றும் தாழ்வான இடங்களில் இந்த அமைப்பு பொருத்தப்பட வேண்டும். சம பரப்பான இடங்களில் 100 to 150 m ஒரு அமைப்பு பொருத்தப்பட வேண்டும். இது பெரும்பாலும் பிளாஸ்டிக், இரும்பு ஆகிய பொருட்களால் அமைக்கப்படுகின்றது. இது பிரதான குழாயின் அளவுக்கேற்ப உபயோகப்படுத்தப்படுகின்றது. அடுத்து பிரதான குழாயை பற்றி பார்ப்போம். பிரதான குழாய்கள் வடிகட்டியிலிருந்து வெளிவரும் பாசன நீரை பெற்று நிலத்தில் உள்ள துணை குழாய்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றன. பெரும்பாலும் பாலிவினைல் குளோரைடு, உயர் அடர்த்தி பாலி எத்திலின் பொருட்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. பொதுவாக மண் ஆழம் அதிகமான இடங்களிலும் உழவுப் பணிகள் தடையின்றி நடைபெறவும் சூரியனின் புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கவும் பாலிவினைல் குளோரைடு குழாய்கள் பூமியின் கீழ் சுமார் 20 to 30 cm ஆழத்தில் புதைக்கப்படுகின்றன. அவ்வித தன்மை இல்லாத இடங்களில் உயர் அடர்த்தி பாலி எத்திலின் குழாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன, அதாவது HDPE என்று சொல்வோம். குழாய்கள் இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் ISO தரச்சான்றிதழ் பெற்றவையாக இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அது நிலத்தில் குறிப்பிட்ட நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்த வல்லதாக இருக்கும். அடுத்து துணைக்குழாய். துணைக்குழாய்கள் பிரதான குழாய்களிலிருந்து நீரை பெற்று பக்கவாட்டு குழாய்களுக்கு அளிக்கின்றன. பிற வகை குழாய்களுடன் ஒப்பிடுகையில் உயர் அடர்த்தி பாலி எத்திலின் குழாய்களில் உப்பு பரிமாணம் குறைவாக இருக்கும். இவ்வகை குழாய்கள் 40 mm மற்றும் 70 mm வரை வெளிவிட்டமும் சதுர சென்டிமீட்டருக்கு 4 to 6 kg அழுத்தமும் தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்து மிக முக்கியமான ஒரு பகுதி பக்கவாட்டு குழாய்கள், அதாவது லேட்டரல். பக்கவாட்டு குழாய்கள் துணை குழாய்களிலிருந்து பாசன நீரை பெற்று வெவ்வேறு அளவு நீர்ப்போக்கு கொண்ட சொட்டுவானுகளுக்கு அல்லது நுண்குழாய்களுக்கு நீரை அளிக்கின்றன. சொட்டுவான் என்றால் எமிட்டர் சொல்வோம், நுண்குழாய்கள் என்றால் மைக்ரோடியூப். வளைந்து கொடுப்பதற்கேற்ற வகையிலும் நீண்ட காலம் உழைப்பிற்கு ஏற்ப கருமை நிறம் கலந்த பக்கவாட்டு குழாய்கள் அடர்த்தி குறைந்த பாலியெத்திலின், நீலவாக்கு குறை அடர்த்தி பாலியெத்திலின் ஆகியவற்றால் தயாரிக்கப்படுகின்றது. கரி கலக்கப்படுவதால் இக்குழாய்கள் கடும் வெப்பத்தையும் மழையையும் தாங்கக்கூடியவை. இவை 12 மில்லிமீட்டர், 16 மில்லிமீட்டர் மற்றும் 20 மில்லிமீட்டர் வெளிவிட்டமும், 1 மில்லிமீட்டர், 1.2 மில்லிமீட்டர் மற்றும் 1.3 மில்லிமீட்டர் சுவர் கனமும் கொண்டவை. இவை குறைந்தபட்சம் சதுர சென்டிமீட்டருக்கு 2.5 கிலோகிராம் அழுத்தத்தை தாங்க வல்லவையாக இருத்தல் வேண்டும். சுட்டுவான்களின் இடைவெளி, அவற்றின் நீர்போக்கு, பக்கவாட்டு குழாய்களின் வெளிவிட்டம் மற்றும் சுவர் கணத்திற்கேற்ப பக்கவாட்டு குழாயின் அதிகபட்ச நீளம் மாறுபடுகின்றது. தர நிர்ணய சான்றிதழ் பெற்ற நல்ல தரமான குழாய்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பாசன முறையில் ஏற்படும் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் இக்குழாய்கள் தான் சொட்டு நீர் பாசன அமைப்பின் 60% முதலீட்டு செலவிற்கு மூல காரணமாக விளங்குகின்றன. எனவே பக்கவாட்டு குழாய் தேர்வில் நாம் நன்கு கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து சொட்டுவான்கள், எமிட்டர்ஸ் என்று சொல்லுவோம். சொட்டுவான்கள் பக்கவாட்டு குழாயிலிருந்து நீரை பெற்று பயிரின் வேர்பகுதிகளில் சொட்டு சொட்டாக நீரை வெளியேற்றுகின்றன. சொட்டுவான்களில் நேர்கோட்டு பாதை அல்லது வட்டப்பாதையில் குறுக்கு நெடுக்காக சென்று மிக குறைந்த 0 அழுத்தமடைந்து வெளித்துளை வழியாக சொட்டு சொட்டாக வெளியேறுகின்றது. பொதுவாக சொட்டுவான்கள் மணிக்கு 2, 4, 8 மற்றும் 10 லிட்டர் விகித அளவுகளில் கிடைக்கின்றன. மேலும் இவைகள் சதுர சென்டிமீட்டருக்கு 0.5 கிலோகிராம் முதல் சதுர சென்டிமீட்டருக்கு 4 கிலோகிராம் வரை இயக்க அழுத்த அளவுகளில் பொருத்த வல்லது. இச்சொட்டுவானுகள் பாலிப்ரொப்பலைன் என்ற பொருளால் ஆனவை. சொட்டுவானுகள் பொருத்தப்படும் இட அமைப்பிற்கேற்றவாறு சொட்டுவான்களை நாம் கீழ்கண்டவாறு பிரிக்கலாம். அதாவது குழாய் உள் சொட்டுவான்கள், குழாய் வெளி சொட்டுவான்கள். வெளி சொட்டுவான்களில் இருவகையாக பிரிக்கலாம். அழுத்தம் ஈடு செய்யும் சொட்டுவான்கள், அழுத்தம் ஈடு செய்யா சொட்டுவான்கள், அதாவது ப்ரெஷர் காம்பன்சேட்டிங், நான் ப்ரெஷர் காம்பன்சேட்டிங் என்று சொல்லுவோம். மற்றும் உள்ளமைப்பு சொட்டுவான்கள், இன்லைன் ரிப்பர்ஸ் என்று சொல்லுவோம். குழாய் வெளி சொட்டுவான்கள் என்றால் ஆன்லைன் ரிப்பர்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்து மைக்ரோடியூப் நுண்குழாய்கள். அடுத்து மரத்தின் வேர்பரப்பு மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாம் சொட்டுவான்களுக்கு பதிலாக நுண்குழாயை பயன்படுத்தலாம். இவை பக்கவாட்டு குழாய்களிலிருந்து நீரை பெற்று சுட்டுவான்களுக்கு அளிக்கின்றன. இவை பொதுவாக அடர்த்தி குறைந்த பாலி எத்திலின் குழாய்களால் ஆனவை. இவை 4 மில்லிமீட்டர் வெளிவிட்டமும் 1 மில்லிமீட்டர் சுவர் கனமும் கொண்டவை. மரத்தின் வேர்பரப்பிற்கேற்ப நுண்குழாயின் நீளம் மாறுபடுகின்றது. வரிசை பயிர்களின் இடைவெளி அதிகமாகும் போது நாம் இந்த நுண்குழாய்களை பயன்படுத்தலாம். பொதுவாக பல மரங்களுக்கு இம்முறை மிகவும் ஏற்ற இந்த முக்கியமான சொட்டு நீர் உபகரணங்களை நாம் பயன்படுத்தி பயன்பெறுவோம் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.